வணக்கம். சமூகத்தினுடைய பிரதான செய்திகள் செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் சங்கவி நாகராஜா. விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள்.
மலையக பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு அடிப்படை சம்பளத்தை உயர்த்த கோரி நாளை வெடிக்கும் போராட்டம். தமிழ் மக்களை தோல்வியுற இடமளியன் கடத்தொழில் அமைச்சர் பகிரங்கம். மைத்திரியின் அழைப்பை ஏற்று விஜயதாச ராஜபக்ஷ நிகழ்வுகளில் பங்கேற்பது ஏற்புடையது அல்ல, துமிந்த திசாநாயக்க தெரிவிப்பு. நிட்டம்புவ வத்துப்பிட்டிவல பிரதேசத்தில் கைப்பை லொறியில் சிக்கியதில் பெண் உயிரிழப்பு. இலங்கை மத்திய வங்கியால் நாட்டு மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள அறிவிப்பு. இலங்கையில் அறிமுகமாக உள்ள அதிசொகுசு விடுதி.
சகல நாடுகளுக்கும் சகல விதமான விசா வழிமுறைகளையும் சட்ட ரீதியான விசா ஆலோசனைகளையும் பெற்றுக் கொள்வதற்கு 10 வருட கால சேவை அனுபவம் கொண்ட சன் டிராவல்ஸ் அண்ட் டூர்ஸ்.
மலேக பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு அடிப்படை நாள் சம்பளமாக 1700 ரூபாயை வழங்குமாறு வலியுறுத்தியம. பெருந்தோட்ட கம்பெனிகளின் அசமந்த போக்கை கண்டித்தும் பசறையில் நாளை போராட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளது.
இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தலைவர் செந்தில் தொண்டமான், பொதுச் செயலாளர் அமைச்சர் ஜீவன் தொண்டமான், கட்சி தவிசாளர் ராமேஸ்வரன் மருதபாண்டி ஆகியோரின் வழிநடத்தலுடன் நாடளாவிய ரீதியில் முன்னெடுக்கப்பட்டுள்ள கவனயேற்பு கண்டன போராட்டத்தின் மற்றொரு அங்கமே பசறையில் நடைபெறுகின்றது. இந்த நிலையில் காலை 8:30 பசறை பேருந்து திரைப்படத்திற்கு முன்னால் இப்போராட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது.
மலேக பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு நாளொன்றுக்கு குறைந்தபட்சம் 2000 ரூபாய் சம்பளம் வழங்கப்பட வேண்டும் என்பதே எனது நிலைப்பாடாகும் என கல்வி ராஜாங்க அமைச்சர் அருணாச்சலம் அரவிந்த் குமார் தெரிவித்துள்ளார்.
பத்திரமுள்ள இசுருபாயவில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். இது தொடர்பில் அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில், தற்போதைய சூழ்நிலைக்கமைய பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு 1700 ரூபாய் அல்லது 2000 ரூபாய் வழங்கினால் கூட அது போதாது. எனவே குறைந்தபட்சம் நாளொன்றுக்கு 2000 ரூபாய் வழங்கப்பட வேண்டும். 200 ரூபாய் சம்பள அதிகரிப்புக்கே கம்பெனிகள் தயாராக உள்ளன என்று தகவல் வெளியாகியுள்ளது. இதற்கு இணக்கம் தெரிவிக்க முடியாது. குறைந்தபட்சம் 1700 ரூபாவது அவசியம் கிடைக்க வேண்டும். 2000 ரூபாய்க்கு மேல் செல்ல வேண்டும். பெருந்தோட்டங்களை பொறுப்பேற்றது முதலே நஷ்டம் என்ற புராணத்தை கம்பெனிகள் பாடி வருகின்றனர். லாபம் இல்லையேல் தோட்டங்களை அரசிடம் கையளிக்கலாம், ஆனால் அவர்கள் அவ்வாறு கையளிப்பதில்லை. காரணம், கம்பெனிகள் நஷ்டத்தில் இயங்கவில்லை என குறிப்பிட்டுள்ளார்.
தமிழ் மக்களை தோல்வியுற இடமளியேன் என சூளுரைத்துள்ள அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா, தமிழ் தேசியம் பேசும் அரசியல்வாதிகளின் சுயநல பொறிக்குள் சிக்கி தமிழ் மக்கள் ஏமாற்றம் அடிக்கவோ தோல்வி காணவோ கூடாது எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார்.
அத்துடன் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலிலும் முன்வைக்கப்படும் தமிழ் பொது வேட்பாளர் விடயத்திலும் நமது மக்கள் இனியொரு தடவை தோல்வியுற இடமளிக்க கூடாதெனவும் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா வலியுறுத்தியுள்ளார். மன்னார் மாவட்டத்திற்கு இன்றைய தினம் விஜயம் செய்த அமைச்சர் மாவட்டத்தின் பல இடங்களுக்கு சென்று நிலைமைகளை பார்வையிட்டிருந்தார். மேலும் ஊடகவியலாளர்களுக்கு கருத்து தெரிவிக்கையில், தமிழ் பொது வேட்பாளர் விடயம் என்பது பயனற்ற ஒரு விடயம். தற்போதைய நிலையில் தென்னிலங்கையில் போட்டியிடும் ஒரு தரப்பினருடன் இணக்கத்தை ஏற்படுத்தி அவர்களிடம் ஆதரவு வழங்கி அதனூடாக பேரம் பேசும் சக்தியாக நாம் உருவாக வேண்டும். முன்பதாக கடந்த கால தமிழ் அரசியல் தலைவர்களும் போராட்ட அமைப்புகளும் தத்தமது சுயநல தேவைகளுக்காக மற்றவரை தடம் போட்டு வீழ்த்த வேண்டும் என்ற நிலையிலிருந்து முன்னெடுத்த பொறிமுறைகள் அனைத்தும் தோல்வியிலேயே கண்டுள்ளது. இதனால் ஒட்டுமொத்த தமிழினமும் பெரும் இன்னல்களையும் எதிர்கொண்டு விட்டனர். ஆனால் எமது நடவடிக்கைகள் தமிழ் மக்கள் தோல்வி காணக்கூடாது என்ற நிலையிலிருந்தே முன்னெடுக்கப்படுகின்றது. அது மட்டுமல்லாது, அதற்கான கள நிலைமைகளை உருவாக்க சாதுரிதமான வழிமுறைகளும் எம்மிடம் உள்ளது. அதனை மக்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.
உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவம் உட்பட நீதிமன்றத்தில் பல வழக்குகளை எதிர்கொண்டுள்ள முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவின் அழைப்பை ஏற்று நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ச நிகழ்வுகளில் பங்கேற்பது ஏற்புடையது அல்ல என நாடாளுமன்ற உறுப்பினர் துமிந்த திசாநாயக்க தெரிவித்துள்ளார்.
ஆளுங்கட்சி பக்கம் இருப்பதால் தான் நிமல் ஸ்ரீபாலடி சில்வா, மஹிந்த அமரவீர உள்ளிட்டவர்கள் கட்சியிலிருந்து நீக்கும் முடிவை மைத்ரிபால சிறிசேன எடுத்தார். ஆனால் அரசில் அமைச்சு பதவியை பதவியை வகிக்கும் விஜயதாச ராஜபக்ஷ சிறப்பு பேச்சாளராக அழைக்கப்படுகின்றார். இதில் உள்ள நியாயத்தன்மை என்ன? மைத்ரிபால சிறிசேனவுக்கு உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவம் குறித்து மட்டும் 400 வரையான வழக்குகள் உள்ளன. அண்மையில் கூட சர்ச்சைக்குரிய கருத்தை வெளியிட்டு சிக்கலில் மாட்டினார். இவ்வாறு நீதிமன்றத்தில் பல வழக்குகள் உள்ள நபரின் அழைப்பை ஏற்று நீதியமைச்சர் நிகழ்வுகளில் அதுவும் அவருடன் பங்கேற்பது ஏற்புடையதா? இதனால் நீதியின் நம்பகத்தன்மை குறித்து மக்கள் மத்தியில் சந்தேகம் எழக்கூடும். விஜயதாச ராஜபக்ஷவுக்கு மக்கள் மத்தியில் வரவேற்புள்ளது. எனவே அவர் இப்படியான நடவடிக்கைகளில் ஈடுபடக்கூடாது என தெரிவித்துள்ளார்.
75 லட்சம் ரூபாய் பெறுமதியான 510 கிராம் ஐஸ்ட்ரக போதைப் பொருளுடன் 2 கடற்படை உத்தியோகத்தர்கள் உட்பட 4 பேரை முள்ளேரியா காவல்துறையினர் கைது செய்துள்ளனர்.
கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவல் ஒன்றுக்கு அமைய முல்லேரியா பகுதியில் உள்ள வீடொன்றை சோதனையிட்ட போது குறித்த சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை பேச்சாளர் பிரதி காவல்துறை அதிபர் நிகால் தல்துவ தெரிவித்தார். அத்துடன் சந்தேக நபர்கள் பயன்படுத்திய மகிழுந்து ஒன்றும் இதன்போது கைப்பற்றப்பட்டுள்ளது. இதன்படி கடற்படையை சேர்ந்த 2 லெப்டினன்ட் கொமாண்டர்கள், பேலியகொட சங்க போதைப்பொருள் வர்த்தகரின் உதவியாளர் உட்பட 4 பேர் இவ்வாறு கைது செய்யப்பட்டனர். இதேவேளை இலங்கையின் தெற்கு கடலில் கைப்பற்றப்பட்ட சுமார் 380 கோடி ரூபாவுக்கும் அதிக பெறுமதியுடைய போதைப் பொருட்கள் அரச ரசாயன பகுப்பாய்வு திணைக்களத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. காவல்துறை போதைப் பொருள் ஒழிப்பு பிரிவினர் கொழும்பு மேலதிக நீதவான் பண்டார லங்கசிங்கவிடம் முன்வைத்த சமர்ப்பணங்களை அடுத்து இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது.
உமா ஓயா திட்டத்தை மக்களுக்கு வழங்குவதில் ஏற்பட்ட தாமதத்தின் காரணத்தினால் வருடத்திற்கு 900 கோடி ரூபாய் இழப்பு நாட்டிற்கு ஏற்பட்டுள்ளதாக மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் கஞ்சன் விஜயசேகர தெரிவித்துள்ளார்.
சில அரசியல் கட்சிகளின் அழுத்தங்கள் உள்ளிட்ட பல்வேறு அழுத்தங்களின் காரணத்தினாலேயே நாட்டுக்கு இந்த இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. அந்த தாக்கங்களின் காரணமாக நாட்டுக்கு கடந்த 5 ஆண்டுகளில் 4500 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். இந்நிலையில் சம்பூர் மின் உற்பத்தி நிலையம் முக்கிய பங்கினை வகித்து வருவதாகவும் அதனை வழங்குவதிலும் நாட்டில் பல்வேறு குழப்பங்கள் நிலவி வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். இதனால் சம்பூர் மின் உற்பத்தி நிலையம் வழங்கப்படாவிட்டால் இலங்கைக்கு வருடாந்தம் 3200 கோடி ரூபாய் நட்டம் ஏற்படக்கூடும் என அமைச்சர் கஞ்சன விஜயசேகர மேலும் கூறியுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
வள்ளிச்சேனை பகுதியில் கூறிய ஆயுதத்தால் தாக்கி நபர் ஒருவர் கொலை செய்யப்பட்டுள்ளார்.
கையெடுக்கு தொலைபேசி தொடர்பில் இரு நண்பர்களுக்கு இடையில் ஏற்பட்டு வாக்குவாதம் நீண்டதில் இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் நேற்றிரவு இடம்பெற்றுள்ளது. உயிரிழந்தவர் 43 வயதுடைய பிறைந்துரைச்சேனை பிரதேசத்தைச் சேர்ந்தவர் ஆவார். கொலை செய்த சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளதோடு சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை வாழைச்சேனை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர்.
நெட்டம்புவ வத்துப்பட்டிவல பிரதேசத்தில் மோட்டார் சைக்கிளில் பயணித்து பெண் ஒருவரின் கைப்பை லொரியில் சிக்கிய விபத்தில் குறித்த பெண் உயிரிழந்துள்ளார்.
லொரியில் கைப்பை சிக்கியதில் மோட்டார் சைக்கிளில் இருந்து தவறி விழுந்த பெண் குறித்த லொரியின் சில்லில் சிக்கி உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். நேற்று காலை இடம்பெற்ற இந்த விபத்தில் 54 வயதுடைய பெண் ஒருவர் உயிரிழந்துள்ளார். விபத்து தொடர்பில் லொரியின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.
திருகோணமலை மாவட்டத்தில் உள்ள வைத்தியசாலைகளுக்கு சொந்தமான ஆம்புலன்ஸ் வண்டிகளில் ஏசி போடாமல் நோயாளர்களை ஏற்றி வந்தால் உடனடியாக அறிவிக்குமாறு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது.
தற்பொழுது அதிக வெப்பநிலை காரணமாக ஆம்புலன்ஸ் சாரதிகள் தனக்கு மாத்திரம் ஏசி போட்டுக்கொன்று பின்புறமாக இருக்கின்ற நோயாளர்களுக்கு ஏசி போடுவதில்லை என்று முறைப்பாடுகள் கிடைக்கப்பட்டுள்ளது. இவ்விடயம் தொடர்பாக திருவண்ணாமலை பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளருக்கும் ஆம்புலன்ஸ் சாரதிகளுக்கும் பொறுப்பான உத்தியோகத்தருக்கு குறித்த விடயம் தொடர்பாக தெரியப்படுத்தியுள்ளதாகவும் தகவல் கிடைத்துள்ளது. எனினும் தமது வருமானத்தை கூட்டிக் கொள்ளும் நோக்கில் சில ஆம்புலன்ஸ் சாரதிகள் ஏசி போடாமல் அதிக வெப்பத்தில் நோயாளர்களை ஏற்றிக் கொண்டு வருவதையும் அவதானித்து ஆகவே இனிவரும் காலங்களில் இவ்வாறான பிரச்சனைகள் நோயாளர்களுக்கு வருவதை தடுக்கும் நோக்கில் அனைத்து ஆம்புலன்ஸ் சாரதிகளும் நோயாளர்களை ஏற்றி வரும்போது ஏசி போடுமாறு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளதாகவும் பிரதி சுகாதார சேவைகள் பணிப்பாளர் தெரிவித்தார். மேலும் இனிவரும் காலங்களில் சாரதிகள் ஏசி போடாமல் நோயாளர்களை ஏற்றி வந்தால் உடனடியாக அறிவிக்குமாறு உத்தரவிட்டுள்ளார்.
ரம்பே மெல்ஸ்ரீபுர வீதியில் பெஞ்சியகம பிரதேசத்தில் இடம்பெற்ற வாகன விபத்தில் மாணவர் ஒருவர் உயிரிழந்துள்ளார்.
மூவர் பயணித்த மோட்டார் சைக்கிள் ஒன்று கட்டுப்பாட்டை இழந்து வீதியை விட்டு விலகி மின்கம்பத்தில் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. இந்த விபத்து நேற்றிரவு இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இந்த விபத்தில் ஓட்டுநரும் பின்னால் பயணித்தவரும் படுகாயம் அடைந்துள்ளதுடன் பொல்பித்திகம வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட வேளையில் ஓட்டுநரான மாணவர் உயிரிழந்துள்ளார். கலடன் விவ பிரதேசத்தில் வசிக்கும் 16 வயதுடைய மாணவரை உயிரிழந்துள்ளார். காயமடைந்த மற்ற நபர் மேலதிக சிகிச்சைக்காக குருணாக்கல் வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர்.
பிரமிட் திட்டம் உள்ளிட்டு மோசடிகள் தொடர்பில் தமக்கு அறிவிக்குமாறு இலங்கை மத்திய வங்கி மக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளது.
இது தொடர்பில் மத்திய வங்கி விடுத்துள்ள அறிவிப்பில் மேலும் பிரமிட் திட்டத்தின் ஊடாக சட்டவிரோதமான முறையில் மக்களின் பண வாய்ப்புகளை பெற்று 17 நிறுவனங்களை இனங்கண்டு பட்டியலிடப்பட்டுள்ளன. கடந்த காலங்களில் பல்வேறு பிரமிட் திட்டங்கள் செயல்பட்டு வந்த நிலையில் அவற்றை கட்டுப்படுத்தும் முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தன. எவ்வாறாயினும் இவ்வாறான மோசடி நடவடிக்கைகள் மீண்டும் தலைதூக்கும் அபாயம் காணப்படுகின்றது. எனவே இது தொடர்பில் தமக்கு தெரிந்த தகவல்களை எமக்கு தெரிவிக்க வேண்டியது மக்களின் பொறுப்பாகும். இவ்வாறான மோசடிகள் அல்லது அது தொடர்பான தவறான செயல்கள் குறித்து மத்திய வங்கியின் வங்கி அல்லாது நிதி நிறுவன மேற்பார்வை திணைக்களத்திற்கு பொதுமக்கள் முறைப்பாடு செய்வதற்கு மத்திய வங்கி ஒரு வாய்ப்பை வழங்கியுள்ளது. இதுபோன்ற சில நிறுவனங்கள் மத்திய வங்கியால் கண்காணிக்கப்படுவதாக பொய்யான பிரச்சாரங்கள் பரப்பப்பட்டு வருகின்றன என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அத்துடன் இதுபோன்ற விடயங்கள் குறித்து தகவல் கிடைத்தால் உடனடியாக அறிவிக்குமாறு மத்திய வங்கியின் மூத்த பேச்சாளர் ஒருவர் கேட்டுக் கொண்டுள்ளார். மேலும் இதுபோன்ற தகவல்கள் கிடைத்தவுடன் விசாரணைகள் தொடங்கப்படும் என்று அவர் தெரிவித்துள்ளார்.
கொழும்பில் உள்ள அதிசொகுசு விடுதியான ITC ரத்னதீப இந்த ஆண்டு ஏப்ரல் 25 தேதி அதிபர் ரணில் விக்ரமசிங்கா தலைமையில் திறந்து வைக்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன.
இந்த நிகழ்வில் பிரதமர் தினேஷ் குணவர்த்தன மற்றும் இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா ஆகியோரும் கலந்து கொள்ள உள்ளதாக கூறப்பட்டுள்ளது. கொழும்பு ஒன்றில் காலிவீதியில் அமைந்துள்ள இந்த ITC ரத்னதீபா விடுதியானது தலைநகர் கொழும்பில் அறிமுகமாக உள்ள ITC விடுதிகளில் முதலாவது சர்வதேச விடுதி என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த விடுதியானது புகழ்பெற்ற ITC குழுமத்திற்கு சொந்தமான துணை நிறுவனமான வெல்கம் ஹோட்டல்ஸ் லங்காவால் இலங்கையில் முன்னெடுக்கப்படும் முதலாவது வியாபார அபிவிருத்தி திட்டமாக அமைந்துள்ளது. ITC ரத்னதீபா என்று பெயரிடப்பட்ட இந்த விடுதியானது சபையர் ரெசிடென்சிஸ் எனப்படும் சொகுசு குடியிருப்பு மேம்பாட்டுடன் 5.86 ஏக்கர் நிலப்பரப்பில் கடலின் அழகை பார்க்கும் வண்ணமாக அமைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. இது தவிரவும் 30 மாடிகளை உடைய விடுதி மற்றும் 50 அடுக்கு குடியிருப்பு தரையிலிருந்து 100 மீட்டர் உயரத்தில் ஒரு பாலத்துடன் இணைக்கப்பட்டதாக கட்டப்பட்டுள்ள இந்த கட்டிடம் ஒரு பொறியியல் சாதனையாக கூறப்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது.
இத்துடன் சமூகத்தின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள். நன்றி.
இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் media.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.